எதன் விஷத்தை இதுக்குள் பாய்ச்சியதோ, இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் கொலைவியில பாய்ச்சின மாதிரி இந்த உணர்வுகள் இதுக்குள் பாய்ச்சி இதுக்குள் ஆனவுடனே கரு முட்டையா உருவாயிரும். இப்போ அதனின் உணர்வை எடுத்து இந்த உயிரணு அந்த பாம்பாகவே உருவாக்கும். இது பரிணாம வளர்ச்சி. நாம் இத்தகைய கொடிய செயல்களை செய்து கொடிய நிலையிலிருந்து மீட்டு மீள வேண்டும் என்ற எண்ணத்தினை எல்லாவற்றிலிருந்து மீளும் நிலை பெற்றோம் மனிதன். அப்போ மீட்டும் போது இப்ப தவளையோ பாம்போ பதிந்திருந்து தன்னை பார்க்கு. இது தவளை தப்பித்துக் கொள்ள எண்ணுது, பாம்பு அது குறிவைத்து அப்படியே இருது, சீறி பாண்டி அதை தாக்கு. அப்ப அது தாக்கி தன்னை இரையாக்க விரும்புது. இதை போலதான் இந்த பரிணாம வளர்ச்சியில் அதை தாக்கி அது தன்னை வளர்ச்சி பெற செய்து, இப்படி நாம் ஒவ்வொன்றும் உடல்லையும் தன்னை பாதுகாக்கும் உணர்வுகளை வளர்த்து 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 எல்லாவற்றையும் நாம பாதுகாத்துக் கொள்ளும் நிலையில் பெற்ற மனிதன். ஆனால் மனிதனான பின் அந்த எதிரி வீழ்த்தி விட்டு நாம் வாழ வேண்டும் என்றோம். இப்ப ஒரு கடை வச்சிருக்காங்கன்னு வச்சு வியாபாரம் நல்லா ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த கடையை எப்படி எப்படி எல்லாம் கெட்டு போகணும் விரும்புகிறோமோ அதெல்லாம் செய்வோம். நம்மளை அறியாமலே என் சரக்க மோசமான சரக்கு, சரக்கு நல்லா இருக்கும் ஆனா அவர் மேல வெறுப்பு இருக்கும், அவர் சரக்கு நம்ம மோசம்னு சொல்லுவோம். எவ்வளவுதான் நீங்க நாம இப்ப இவ்வளவு பேசினாலும் கூட அவர் மனம் ஒத்துருந்தா அவர் சரக்கு மட்டமா இருந்தாலும் கூட இல்லைங்க அவர் பரவாயில்லைங்க சரக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும். இப்ப நாம இவ்வளவு தெரிஞ்சிட்ட பிற்பாடும் கூட நம்மகிட்ட அந்த உணர்வு வரும். இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம் தெரியறோம், ஆனாலும் அவர் மேல பற்று இருந்ததுன்னா அவர் குழந்தை சரக்கையும் நல்லதாக்கிறோம். ஆனா அவர் மேல கொஞ்சம் பற்று இல்ல அந்த சரக்க நீங்க அவருக்கு தெரியும். அப்ப என்ன செய்யறோம், அவர் எடுத்து வந்த சரக்கையும் மட்டதமா காமிச்சிடும். இந்த உணர்வு அங்க பதிச்சதுன்னு அதே நோக்கத்துல பார்த்தா நீங்க சொன்னது சரியா போச்சுங்க. இந்த உணர்வு தான் அங்க வந்து பாயும். அப்போ எதற்கு அந்த உணர்வு நிலையை மாத்தப்படும், இந்த உணர்ச்சிகளை மாத்து. அப்போ நாம எதன் மேல அவர் பற்று கொண்டு உணர்வு வருதோ நம்முடைய வார்த்தையை கேட்டாருன்னா அவருக்கு அதுதான். நீங்க உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று உணர்வை பாய்ச்சும் போது அதை அவங்க பரிசீலித்தானே அவங்க அந்த உயர்ந்த நிலைக்கு வர்றாங்க. இப்ப அந்த உணர்வை நாம் சரியான நிலைகள்ல இவங்க ஏத்துக்கொள்வாங்களா ஏத்துக்கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு இதை கலந்துட்டு நீங்க அடுத்தாப்பிட்டு நீங்க சொல்ல போனீங்கன்னா அந்த ஏத்துக்கொள்ளாத உணர்வே வரும். இப்ப ராமாயணமும் மகாபாரதமும் கந்த புராணமும் இவையெல்லாம் கவியின் புலமையில் தான் வந்திருக்கு. நம்மளுக்கெல்லாம் விளக்கம் தெரியுமான்னு தெரியாது, பாடிட்டே போவாங்க விளக்கம் தெரியுதான்னு தெரியல. ஆனா அந்த கவி பாடுறாரு பாருங்க, அவரும் அந்த பாடல் ஒளியதான் தெரிஞ்சிருக்காரு, வேற விளக்கம் தெரியாது. ஆனால் அவர் எந்த அளவுக்கு அவருக்குள்ள பறி வச்சிருக்கிறாரோ அதுக்கு தகுந்த விளக்கம் வரும். இதே ராமாயண காவியத்தை அந்த புலமையின் படித்தா இருந்தால் நீங்க 10 பேர் படிச்சு பாருங்க, அவங்கவுங்க உணர்வுக்கு தக்கதான் அந்த விரிவுரைகள் அங்கே வரும். அந்த காவிய பாடல்கள் அவன் மூல கருத்து ஒன்று அவன் நினைத்து வெளியிட்டான். ஆனா அடுத்து வர்றவங்க அவங்கவுங்க உணர்வோட சேர்த்துருவாங்க. அதே மாதிரிதான் இப்ப நாம உயர்ந்த கருத்தோட சேர்த்து நாம் அந்த நெய்வொழியை பெற வேண்டும் என்ற உணர்வை பதிவு செய்தோம்னா அந்த உலக வாழ்க்கையில் நாம கலாச்சார முறைப்படி தவறு ரைட்டுங்கிற உணர்வுகளை இங்க பரப்பி வச்சிருக்கும் போது நாம் உயர்ந்த நோக்கோடு நாம் இருக்கணும். சில உண்மையை பிரித்து காட்டு. நாம் கலாச்சாரத்தில் நமக்குள் பரிசு இந்த தெய்வம் அந்த தெய்வம் அந்த மாடசாமி இந்த மாடசாமி அல்லது இவருடைய எண்ணங்கள் இருந்து பிரிதி விளைக்கும். நாம் அந்த கலாச்சார அந்த நோக்கோடு நாம் இருக்கும் போது நம் ஆன்மாவில் கலந்த உணர்வுகள் இதுக்கு தகுந்த மாதிரி இந்த வலு பெற்ற பின் நாம் அதை பற்றி வந்தோம்னு இதை நீக்கும். ஆனால் அதே சமயத்தில் நாம் பழக்கத்தில் இருக்கப்படும் போது ஒரு சிலருடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும் நம்ம கிட்ட, அவருடைய கஷ்டநஷ்டங்கள், அவர் உடல்ல எண்ணங்களை இந்த வலு கொண்ட நிஷயம் பிரிச்சு பார்க்கும். இப்ப சொல்றது நம்ம ஞானத்துல போறோம், இவருடைய கஷ்டமான எண்ணங்களே நாம் அவங்க வரப்போகும்போது நம்ம கூப்பிட்டோன்னு அது பிரிச்சு உணரும். இது ஒன்று அப்பதைக்கப்ப நீக்கி அந்த உணர்வை எடுத்து அவங்க நல்ல வழியை காட்டிட்டோம்னா இது வாழ்க்கையில அந்த தீமைகளை வராதபடி ஆத்மசுத்தி செய்து நீக்கிடும். இதை நீக்காம விட்டு இந்த உணர்வின் தன்மை எடுத்துட்டு நாம ராத்திரில பலனடங்கி தூங்கும் போது அதுவும் இதுவும் கலந்துருக்கும். இந்த ஆன்மாவில் நாம சுவாசித்தவன உயிர்ல இதை கலக்கு. ஏன்னா இதெல்லாம் நாம இந்த வாழ்க்கையில எப்படி நம்ம சில இதுகள்லாம் காட்சி பொருளாகவும் கெனாக்களாகவும் அந்த உணர்வின் இயக்கங்கள் எண்ணங்களா வருது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்றது உங்களுக்கு அர்த்தமாகல. அப்போ நம்முடைய உணர்வு ஓட்டத்துக்கு ஒப்ப ஒரு வெளிச்சத்தை போட்டு அதுல எந்த பேப்பரை சுத்தமோ அந்த கலர் தான் இருக்கும். ஆமா, அந்த அறிவின் ஞானத்தை ஓட்டி இந்த உணர்வின் தன்மை வரப்போது அந்த உணர்வின் தன்மை தான் நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ பிறருடைய குறைகளை உணர முடியும். இப்ப நடக்குது அவங்களுக்கு இடையூறு வர்றது, பிறர் தேவை செய்திருப்பாங்க, அவங்களுக்கு இன்னலான நிலைகள் அவங்க சூழ்ந்திருக்கும், அதுக்கு நம்ம தெரிய வந்தோட எனக்கு காட்சி கிடைச்சதுங்க அவங்க பார்த்தா இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டமா வந்துடுச்சு எனக்கு முதலே தெரிஞ்சிங்கன்னு சொல்லும். ஏன்னா அவங்களுடைய தவறின் உணர்வுகளை அறிய முடியுது. இதைத்தான் நாம் நுகர்ந்து சொல்றோம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு அந்த காட்சிகளை கொடுத்த உடனே இதை இப்படி செய்யணும். ஏன்னா பற்றுடன் நாம ஆத்மசுத்தி செய்துட்டு ஒருவருடைய நிலைகளை நாம் சொன்னாலும் அவர் நஞ்சு கொண்ட வேதனை உணர்வுகள் நம் ஆன்மாவிலே கலந்திருக்கும் முதல்ல. அப்ப இந்த வாழ்க்கையிலே நாம ராத்திரியில ஆத்மசுத்தி செய்யாமலோ செய்திருந்தாலும் அந்த ஆத்மசுத்தியில குறைவு இருந்தாலோ ஒரு பாத்திரத்துல அழுக்கு அதிகமா ஒட்டிருக்கு, அதுல கொஞ்சோண்டு ஒட்டி நல்லா இதா இருக்கிறது சீக்கிரம் போயிடும். அதோட ஒன்றிய நிலைகள் இருக்கும்போது ரெண்டு பேரும் தேய்ச்சாலும் கூட அது போகாது. இதே மாதிரி நம்ம ஆத்மசுத்தியில எதனாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஆத்மசுத்தி செய்யறேன் எனக்கு இப்படி தெரியுதே அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நாம தெளிவா தெரிஞ்சுக்கணுங்கிற கவிதை எல்லாத்தையும் வரச்சுன்னு இதுக்குத்தான். நாம போகும் மார்க்கங்கள் மனிதனின் முழுமையடையும் நிலைகள், நம் விளைந்த உணர்வுகள் பிறருடைய இருளை போக்கும் நிலைகள் பெறும் தகுதி பெற்றவர்கள் நாம். அதனால அந்த தகுதியை நமக்குள் வளர்த்துக் கொள்வதற்கு அதனால இத அவர்களுடைய குழுவனம் ஆத்மஹத்திய செய்யறோம் கண்ணில் பாக்குறோம், இது பதிவாக்கிறோம், இந்த அலைகள் வந்துடும். நம்ம ஆத்மசுத்தியினுடைய வலுவுகள் இங்க சேர்த்திருந்தாலும் அந்த நிமிஷம்தான் இந்த இதுகள் வலு கம்மியாக இதை தொடர்பு ஜாயிச்சு இருக்க தாக்கி தூங்க போகும்போது இது வந்துடும். அந்த தூங்க போகும்போது இந்த வெறுப்பின் உணர்வுகள் நமக்குள்ள ரொம்ப தூக்கமே வராது. என்னத்தான் ஆத்மசுத்தி செய்யாலும் ராஜீவ் எனக்கு தூங்க வர மாட்டேங்க. ஏன்னா அந்த உணர்வின் இயக்கங்களே நமக்குள்ள இருக்கும். அப்ப நாம அந்த இடத்துல ஆத்மசுத்தி செய்தும் அது அந்த கடினமான நிலைகள் விலகவில்லை என்று பொருள். இதை நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை என்ன செய்யணும், நம்முடைய நினைவை அந்த துருவ மகரிஷியோட உணரணும். துருவ நட்சத்திரத்தோட சப்தரிஷ மண்டலத்தோட ராத்திரிக்கு அந்த இதைகளை கூட்டணும். இது கூட்டிட்டு வந்தோம்னா அந்த உணர்வு நமக்குள்ள வர வர இது ஓடும். இந்த ஆன்மாவே சுத்தப்பட்டு, ஏன்னா அதே சமயத்துல நம்ம உடல்ல நாம கேட்டிருந்த தீமையான அணுக்களுக்கு அந்த சாப்பாடு போய் சேராது. அப்ப நாம தொடர்ந்து என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையே அதுல இருக்கணும், வாழ்க்கையே தியானம். அப்ப அந்த உணர்வுடைய நமக்குள்ள எடுத்து இந்த சட்டியில சமைக்கணும். நாம எந்தெந்த காய்கறிகளை எதாவது சுவையா போட்டு நாம குழம்புல போட்டு சமைக்கிறோமோ அந்த வாசனம் தான் வரும். ஆகினாலே நாம உயர்ந்த சரக்கு போட்டாலும் காரமோ இதுல ஒரு விஷத்தின் தன்மையோ கொஞ்சம் கூடிடுச்சுன்னா அந்த குழம்பினுடைய சுவையில் கெட்டு போகுது. நாம் இந்த குழம்பை போன்றுதான் தன் வாழ்க்கையுடைய நிலைகளை எதை சமப்படுத்துறோமோ இந்த மனம் நம்மளுக்கு அது நமக்குள் சுவை கொண்ட சொல்லும் சுவை கொண்ட செயலும் இது வரும். அந்த சுவை கொண்ட உணர்ச்சிகளின் தோன்றும். நீங்க குழம்புல கொஞ்சம் கொண்டு கொஞ்சம் வித்தியாசமா போச்சுன்னா அது உள்ளுக்கு எடுக்காது, சுவை கெட்டு போகுது. ஆனால் நாம் உணவு எவ்வளவு சத்தான நிலையில் இருந்தாலும் அதை நமக்குள் உள்ளுக்கு ஏத்துக்கிற மறுக்கு. ஆனா சாப்பாட்டுல எல்லாம் ஏத்த இருக்கு, அதுல போட்டுக்கிற மூலம் மனம்தான். அந்த மனத்தின் உணர்ச்சிகள் நமக்கு தூண்டப்பட போகும்போது உள்ளுக்கே அனுமானங்க வெளியில் தள்ளி இருக்கு. ஆனா பசியும் இருக்கு. ஆக இந்த மனத்தின் நுகரும் உணர்ச்சிகள் நம்ம இயக்கினால்தான் அது உள்ளே போகும். ஆகினாலே நாமோ நம் குருநாதர் காட்டிய அருள் வழியில் நாம் பகல்ல எல்லோருமே நாம் பழகிதான் தீரணும். அதை நுகர்ந்துதான் ஆகணும். தீமையே நல்ல கெட்டதும் நாம தெரிஞ்சுதான் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி விலகிதான் சொல்றோம். இருந்தாலும் கேட்டறிந்த அணுவின் நிலைகள் நமக்குள் உருவாயிருவித்து, அதாவது ஊழ்வினைகள். நம் வாழ்க்கையில் எத்தகைய கெட்டதை பார்க்கிறோமோ அது ஊழ்வினையா மாறிடும். வினைக்கு நாயகனாக அந்த நினைவில் இயக்க தொடங்கிறது. நீ நாயகா, அது வினையாகுது. நாயகனாக அதை இயக்க தொடங்கிறது தான் வினைக்கு நாயகனாக அந்த அணுவின் தன்மை வளைந்து விட்டால் அதான் நீ நாயகா. அதுல எந்த எண்ணங்கள் அதிகமாக சேர்க்குதோ அது கணங்களுக்கு அதிபதியாக நம்மை இயக்க தொடங்கிடும். கணபதி. ஆனால் இதுல இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இந்த இயக்குவது உயிர். நாம் எந்த அணுவின் தன்மையை அதிகமாக சேர்க்கின்றோமோ இந்த ஈசன் தான் அதை உருவாக்குகின்றார். ஏன்னா இந்த உணர்வுகள் அதிபதியாக்கப்படும் போது அதிபதிக்கு தக்கவாறு தான் அந்த மற்ற படைகலங்கள் அந்த சுவையின் தன்மையை உருவாகும். இது சாஸ்திர நெறிப்படி நாம் சாதாரணமாக தெரிந்து கொள்வதற்கு மகர்ஷிகளால் உணர்த்தப்பட்ட இந்த முறை. ஏனென்றால் இப்ப நான் விநாயகன்னு தெரியாதபடி கல்லதான விநாயகன் நம்ம என்ன ஆரம்பிச்சிடும்? கணபதி அப்படின்னு சொல்லிச்சுனா நாம பார்த்து ஒரே சிலை தான் இது கணபதினு சொல்லியாச்சுன்னா அந்த கணபதி கோயிலுக்கு போனேன், பிள்ளையார் கோயிலுக்கு போனேன், நாம இந்த அரிக்கின விநாயகர் கோயிலுக்கு போனேன். இதன் பேரை வச்சுக்கிட்ட கொண்ட மாதிரி இந்த எண்ணங்களை அங்க வச்சு அபிஷேகம் ஆராதனை இதை சொல்லிதான் நம்ம நினைத்தோம். இதை போல நம்முடைய உணர்வுகளில் இந்த ஆன்மாக்களில் சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் இதாகப்படும் போதும் ராத்திரில நாம எப்படி இருந்தாலும் மற்றவர்களை பார்த்தாந்து வரும். நீங்க அப்பவே ஆத்மசித்தி செய்திடுறீங்க. அடுக்கடுக்க மற்றவர்களுடைய குறைகளை நிறைய சேர்க்கிறேன். இதுவும் இதோட இணை சேர ஆரம்பிச்சிடும். நாம நன்மை செய்யும் உணர்வுகள் தனிய ஆரம்பிச்சிடும். அப்ப நன்மை செய்யும் உணர்வுகள் தனிய ஆரம்பிக்கும் போது அது சம்பந்தப்பட்ட அணுக்களுடைய வளர்ச்சி நம்ம இருக்கணும்னு என்னத்தை செய்து என்ன பண்றது. நம்மளுடைய உணர்வுகள் நன்மை செய்யும் உணர்வோ நமக்குள் வளர்ச்சி கொண்டும் போது நம் உடலின் நன்மை பயவிக்கும் உணர்வின் உடலாக மாறுவது இதுவரை. அப்ப அது அணுக்களுக்கு ஆகாரம் இல்லைன்னா நம் உடலையும் பலவீனப்படுத்தும். அப்போ அதுக்கு ஆக்க சக்தி கொடுத்தது. அதத்தான் நாம ஒவ்வொரு நிமிஷமும் நாம கையில வேலை செய்யறோம்னா அழுக்க உடனே தொடச்சிடும். தொடச்சாலும் முழுமையா போன சந்து இந்த இடுகள்ல கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கு. உழுக்க போனாலும் அதனுடைய கெடுதல கொஞ்சமாவது காட்ட வேண்டி. இதே மாதிரி நாம ஒவ்வொரு சமயத்திலும் பிற தீமைகளை கேட்கும் போதும் ஆத்மசுத்தி செய்து கொண்டாலும் அடுத்த ராத்திரிக்கு படுக்க போன்பதெல்லாம் அதே உணவை எடுத்து ஆத்மசுத்தி நிறைய அந்த மகிழ்ச்சின்னு அசக்தி பெறணும். இந்த உணர்வை உள்ளுக்க மாத்தி இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தணும். அப்படி சுத்தப்படுத்த நானும் கூட நமக்குள் அந்த உணர்வின் அணுக்கெடுக்கவே அதுக்கு சாப்பாட்டுக்கு இயங்கும். நாம் புலனடங்கி இருக்கப்படும் போது தூங்கினாலும் அதது உணர்ச்சிகளை தூண்டி என்ன இழுக்க ஆரம்பிச்சுட்டு ஆன்மாவில கூடிடும். இப்ப ஆன்மாவில கூடும் போது இப்ப ஒரு நண்பர் இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம். அவருக்காக அவர் கஷ்டத்தை கேட்டிருப்போம். அந்த உணர்வுகள் நமக்குள் பதிவா இருக்கும். அதனுடைய வித்தாக நமக்கு இருக்கும். நாம இத்தனை தரம் ஆத்மசித்தி செய்தாலும் நண்பனுக்கு நம்ம உயர்ந்த கருத்துக்களை இந்த போதித்து அவனுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லும் போது அதை வாங்கிதான் இதை சொல்றோம் சொல்லுவோம். அப்ப சொல்லப்படும் இந்த பிரிவை நாம் தெரிந்து கொள்ள புலனடங்கி நாம தூங்க போகும்போது அவர் எப்படி மீள வேண்டும் என்ற எண்ணத்துல சொன்னோம். அவருக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் அவரை எந்த தீமையில் இருக்கிறது என்று அறிய முடியுகின்றது. ஆக்கில பார்த்தானே கனால வரும் அவருடைய உணர்வும் நான் சொன்ன நிலையை ரெண்டு எடுத்து புலனடிங்க தூங்க போகும்போது இந்த ஆன்மாலே அந்த அழுக்கு அறிமுகப்படும். ஏன்னா அந்த உணர்வு பாசத்தால் இங்க நம்ம உயர்ந்து பெற வேண்டும் என்ற அந்த உணர்வை நம்ம கருத்தில் ஏத்துதான் அதை சொல்றோம். இப்ப சொல்றது உங்களுக்கு நல்லா அர்த்தம் ஆகுதுங்களா? அப்ப அந்த உணர்வுகள் என்ன செய்து புலனடங்கி தூங்க போகும்போது இந்த உணர்வு பட்ட உடனே அந்த உருவமும் சிலருக்கு நேரடியாகவே தெரியும் அந்த உருவம் அந்த மனிதனுடைய நிலைகள் அவருக்கு இடையூறு செய்யக்கூடிய நிலைகளும் ஒரு பிசாசு போன்றே தெரியும். ஏனென்றால் அந்த ஆக்ரோஷ உணர்வுகள் நாம் பக்தி வழியில் கண்டு வந்த பின் அவர் சொன்ன உணர்வுகள் இதோட கலந்து அந்த உணர்வுகள் ரூபமாக தெரியும். அவருக்குள் எதிரியாக அவர் நல்ல இதுகளுக்கு எதிரியாக உருவாகிற மாதிரி நம்மளுக்கு காட்சி தெரியும். இப்ப ஒரு பாளையண்ட கிணறு இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம், அதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த ஒண்ணுமே இல்லைங்கிற போது அதை எடுத்து எது எந்த விவசாயம் செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு மனிதனின் உடலில் அந்த உயர்ந்த நிலைகள் ரொம்ப பாழ்பட்டிருக்கு. நான் சொன்ன அந்த உணர்வின் தன்மை அங்க பதிவாகுது. இருந்தாலும் அங்க பாழ என்ற உணர்வால் அதற்கு ஜீவனூட்டி வளர்க்க முடியும். அப்ப நமது காட்சியில் இது தெரிய வரும். ஒரு பாழந்த கிணறுல இருக்குது, அவர் இந்த மாதிரி தவிக்கிறாருங்க சொல்றது இப்ப உங்களுக்கு அர்த்தமா இருங்க. அப்ப நம்ம ஞானத்தால் என்ன செய்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் பாழடைந்திருக்கின்றது. நாம இவளே உயர்வின் தன்மை எடுத்த பின் அதை ஜீவனை ஊற்று அந்த உணர்வின் தன்மை அங்கே ஊற்று இல்லை. அந்த ஞானத்தின் ஊற்று இருந்தால்தான் அதை செயல்படுத்த முடியும். சொல்றது உங்களுக்கு அர்த்தமா. நாம காட்சிகள் இப்படி தெரியும் பாருங்க, அவருக்குன்னு அவர் கஷ்டகாலம் பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் தெரியுதுங்க. அப்ப அவரை வந்து எத்தனையோ நிலைகள் வந்து இடைஞ்சல் பண்ணுது. அப்படிங்கிறப்ப இந்த ஜீவிதம் இல்லைங்கிறப்போது கடும் நோய் வாய்ப்படுவாரு, இல்லைன்னா அந்த குடும்பத்தில் மற்றவருடைய எதிர்ப்பு நிலை வரும், சிக்கல்கள் வரும், அந்த உணர்வு கொப்ப. அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி தெரிஞ்சதுங்க நான் முன்ன கூடிய அவங்க கஷ்டம் இல்லை. அந்த உணர்வுடைய ஓட்டங்களை அந்த உணர்வுகள் அவர்களுடைய விளைவு அவங்க எதிர்கள தொழில் நஷ்டமாவது கொடுக்கல் வாங்கல் முடியாத நிலையும் நம்மளுக்கு தெரிய வரும். அப்ப அது தெரிய வரும் அப்படின்னு சொன்னா இது புலனடை இந்த உணர்வுகள்ல வந்து அதை கலந்து நாம் எடுத்து ஓடிக்கொண்டு ஆனா அந்த உணர்வை தெரிய முடிகின்றது. ஏன்னா நாம இந்த தியானத்துல இருக்கும்போது இந்த மாதிரி காட்சிகள்லாம் வரும். கணாக்கள்லயோ சும்மா இருக்கும்போது நினைவுகள்லயோ வரும். சும்மா இருக்கிறேன்னு ஒருத்தரை பார்த்த உடனே சும்மா உட்காந்துருப்போம், ஒரு வேலை இல்லைன்னா அவரை எடுத்துக்கொண்டு உணர்வு கொண்டு திடீர்னு நினைவு ஓட்டங்கள் ஓடும். ஒரு வெளிச்சத்தை போட்ட உடனே அந்த பொருள் தெரிய வரும் என்னதான். அப்ப அந்த ஞானின் உணர்வுகள் நமக்குள் வரப்படும் போது அந்த உண்மையை நாம உணர முடியும். அப்ப நாம இங்க தொழில் இருப்போம், இந்த உணர்வுகள் ரெண்டும் இதை பிரிச்சு காட்டும் போது, ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல ரெண்டு அலைகள் போட்டு போட்ட உடனே இப்போ எழுத்து வடிவத்து ஹிந்தியோ தமிழோ மற்றது கொடுக்குறாங்க. இதனுடைய அழுத்த உணர்வு போனோம்னா அதன் அதன் நிலைகள் கம்ப்யூட்டர் இயக்கம். இதே போல நம்ம உயிர் இந்த உணர்வின் தன்மையை சூரியன் காந்த சக்தி அது கவர்ந்த உணர்வுகளை அதனை கலந்ததை நாம் உயிர் அது நுகரப்படும் போது எலக்ட்ரானிக்க அது மாற்றும். மாத்தணும்னு இதனுடைய பெரிய பெரிய அளவுகோல் எதுக்கோ அதற்கு தகுந்தவாறு அந்த உணர்வின் இயக்கமாக நம் உடலை இயக்கு. அதனுடைய அளவுகோல் எதுவோ நம்முடைய உயிருடைய வேலை. அதை எலக்ட்ரானிக் இது காந்தத்தை எடுக்குது. அதுல வந்த உணர்வு நம்முடைய அழுத்த நிலைகள் எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எலக்ட்ரானிக்கா மாத்தி அதை மாத்தி அந்த உணர்வுகளை பரப்பப்படும் போது அதனுடைய என இயக்கங்கள் அந்த அறிவுகளை கொடுத்து உடனே நம்மளுடைய உடலை இயக்கு. அதுக்கு தகுந்த சிந்தனையும் அதுக்குண்டான செயல்களையும் நம்முடைய நாம் எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு எலக்ட்ரானிக் கரண்டை மையமா வச்சு அந்த உணர்வின் சொல்லுகளுக்கு அந்த எலக்ட்ரானிக் மாற்ற உணர்வுடைய இப்ப கிரியாத்துல பாக்கலாம். அந்த டைம் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு அதில் உள்ள பேட்டரி செல்லுகள் எதனை ஆணை இடுகிறோமோ அதை அதனுடைய உணர்வின் கருக்களை இது மாற்றி மாற்றி அதனுடைய அளவுகோல் பிரகாரம் அது இயக்கு. அதுல கொஞ்சோண்டு தண்ணி பட்டுருச்சுன்னா அளவுகோல் போச்சு, அதனுடைய இயக்க நிலைகள் மாற்றமாகும். அப்போ இதுல உள்ள நீர்ல உள்ள காந்த புலனும் இதை அழிக்கும் திறன் கொண்டோம். ஆகவே இதை போலதான் நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ நம்ம உயிர் எலக்ட்ரானிக்கா மாற்றி அந்த உணர்வின் வலு செல்லுதோ அதன் இயக்கமாக நம்ம உடலை இயக்கின்றது. இது விஞ்ஞான அறிப்படி எலக்ட்ரானிக்கின் இயக்கம் யந்திரத்தை இயக்கம். மெய்ஞான அறிப்படி நம்முடைய உயிர் அதை எலக்ட்ரானிக்கா மாற்றி அந்த உணர்வின் இயக்கப்படி நம்மை இயக்கும். ஆனால் இயற்கை நிலைகள் கொண்டு அதோடு சரியாது. இது இயற்கை நிலைகள் கொண்டு இந்த உணர்வின் அணுக்களை வளர்ச்சி பெறும் தன்மை பெற்றது. அதுல வளர்ச்சி பெற முடியாது, தெளிவுதான் உண்டு. ஆனால் இதுல எந்த தன்மையுடைய தன்மையோ அதன் அதன் அளவுகோல் கூட கூட அந்த அணுக்களின் உணவு கோப்பு அந்த அணுக்கள் வளர்ச்சி பெறிட்டோ அதனுடைய முடிவோ எதை எடுத்து உருவாக்கியதோ அந்த உணர்வு கோப்ப செல்களை மாற்றி இது உருவை மாற்றிவிடும். அதனால நமது வாழ்க்கையில் பிறருடைய உணர்வுகளை நாம் பார்க்கப்படும் போது அதை அந்த உணர்வுகள் நமக்குள் வந்தவன் எப்படி இருக்கும். இப்ப நாம ஒரு வழியில போயிட்டு இருக்கோம், இன்னொருத்தர் ஒரு வழியில வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க போகக்கூடிய மார்க்கங்கள்ல சொல்லுவாங்க. அப்போ அந்த உணர்வை நமக்குள் ஊழ்வினையாக பதிவாக நாம் பதிவு செய்த நினைவுகளையும் எடுத்து சொல்றோம். நாம் எதை எடுத்து சொன்னாலும் அவர்களுடைய உணர்வுகள், ஒரு வேப்ப மரம் ரோஜாப்பூர் மனத்தை ஏற்றுக்கொள்ளாத போல அவருடைய கசப்பின் உணர்வுகளையும் அவருக்குள் வளையும் போது இந்த தூய்மையான உணர்வை எடுத்து அவரை கொள்ளுக இந்த உணர்வுகளை எடுத்துச் சொல்லும் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க ஆயிரம் தர சொல்லுங்க கடைசியில எனக்கு அர்த்தமே ஆகலைன்றாங்க. நம்ம இவர் நம்ம மணி நாகர்கோவில் மணி அவருடைய மைத்துனர் வந்து உயிர் இயக்கமும் கடவுள் நாவதா அர்த்தப்பட்டு ரொம்ப ரத்தனம் சுருக்கமா ரொம்ப விளங்கணுமா அப்படி சொன்னாங்க. அவர் பக்தியில ரொம்ப பண்ணாரு. அப்புறம் என்னங்க சொன்னாங்க, சாமி சொன்னாரு எனக்கு அர்த்தமே ஆகலே. என்ன சொன்னாருன்னு கேட்கணும் ஞாபகம், ஒண்ணுமே அர்த்தம் ஆகலையே அப்படின்ட்டாங்க. ஆனா சொல்ற வரையிலும் அவருடைய முகம் ஆச்சரியக்குறியோட பார்க்கும். அவருடைய நினைவோ பக்தி இருந்தாலும் நாம உயர்ந்த வழிகளில் போறோம். ஆண்டவனுக்காக வேண்டிய அபிஷேகம் ஆராதனை நாம அதனுடைய நிலைகள்ல எல்லாவற்றையும் செய்திருக்கிறோங்கிறத அந்த வளர்ச்சி நிலைகள் அதிகம். அவருக்கு உருவான உணர்வுகள் அது. அதே இதைத்தான் நாம சொல்றோம், எதன் எதன் வழிகள்ல வளர்ச்சி ஆகுது என்று. ஆனா வெங்காயத்தை சொல்லி அது சாப்பாட்டுல போட்டுதான் சாப்பிட்டு பழகிருக்கிறாங்க, வெங்காயத்தை உருவாக்கி பழகல. ரெடிமேடுல வச்சு சமைச்சு போட்டு இது ருசியா இருந்தது இதைத்தான் சொல்ல முடிஞ்சது. இதே போலதான் அவங்க உணர்வுகள், இது எதை சொன்னாலும் அப்போதைக்கு அந்த உணர்வுகள் கேட்க ரசனையா இருக்குது. நாம ஒரு அழுக்கு தண்ணிய இல்ல ஒரு நல்ல தண்ணி ஊத்தும் போது ஊத்துற இடத்துல பார்த்தோம்னா நல்ல மாதிரி இருக்கும். அதோட ரெண்டரை கலந்த உடனே நல்ல தண்ணிய மாத்திட்டு அந்த அழுக்கின் தன்மையை காட்டும். ஊத்திட்டே இருங்க, அந்த நேரத்துல பார்த்தோம்னா முதல் பகுதியில் இருக்கு கடல் இவ்வளவு பெருசுதான். நீங்க அந்த நேரத்துல பெருங்காயத்தை கொண்டு கலைச்ச உடனே அந்த கலக்கிற இடத்துல அந்த அலைகள் மோதன உடனே அதுல வர அந்த வெப்ப தாக்குதல் நறுமணம் வரும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல போனா அந்த கடல்ல மனம் மறைஞ்சிருக்கு. இதே போலதான் மனிதனின் வாழ்க்கையில் கடலை போன்று பிரிவு ஒரு உணர்வின் தன்மை. கடல் எப்படி பல சத்துக்களை தனக்குள் கவர்ந்தாலும் அதில் சுருங்கிய உணர்வுகள் உப்புச்சத்து நிறைய இருக்கு. உப்புச்சத்து நிறைய இருந்தாலும் அதில் நல்ல சத்துக்களை உருமாக்கும் நிலைகள் உருவாகிவிட்டால் கடலையும் அது தனக்கும் உப்பு தண்ணியை மாற்றி நல்ல தண்ணியா மாத்துற இடமும் இருக்கு. கடல் இவ்வளவுதான், அங்க போறான் உப்பு தண்ணி தானே, அதுல நல்ல தண்ணியா மாத்தக்கூடிய இடமும் இருக்கு. அதுல உப்பு தண்ணி என்ன செய்ய மாத்திட்டு நல்ல தண்ணியா கொடுக்கும். இந்த ராமேஸ்வரத்துல இப்படித்தான் அந்த பாதையில் ஓட்டத்துக்கு தக்கவாறு அந்த தண்ணி வர்ற பாதையில் ஒரே கிணறு இருக்கும். இதுல இந்த பக்கம் வந்து ஊத்துல வெறும் விதமான தண்ணி இருக்கும், இந்த பக்கம் வர்றதுல உப்பு இதா இருக்கும். நாலு கிணறு எப்படி இருந்தாங்க, அந்த நாலு விதமான நிலைகள், அதுல இந்த பாறையின் உணவு ஓட்டம், இதுல வித்தியாசமா தெரியும். அப்ப அந்த ராமேஸ்வரத்துக்கு போகும்போது இந்த கிணத்துல என்ன ராமனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு பக்தியில உருவாக்கம் இருக்கு. அந்த நீர் ஓட்ட கணக்கை இங்க கணக்கு வச்சு இது பண்ண. ஆனா இந்த பக்கம் வரக்கூடிய ஊத்து அந்த பாறையில இது இருக்கு அப்படிங்கறத அந்த பாறை ஊடுரும்பு இது வடிகட்டு தரேன். ஏன்னா அதுல உள்ள அமிலங்கள் உறைந்த பாறைகளே அதை தலைப்போல மாத்திடும், உணர்வின் பாறையா மாறும். அப்ப அந்த நன்னீர் அங்க வரும்.